புலமனும் கூட தில்வுக்கமனும் தரி நிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருமன் பாசு கள்ளவனை பசுபோத கவளமடைகளின் சொல்லு கருணையனும் கள்ளமதம் சுற்றி வழத்தை அணிந்து ஒருவினை கழிப்பித்தான். புழியர் போன் வெப்பொழித்த புகழியர் போன் கடல் ஒற்றி ஆழி இசை கல்விதப்பில் அடைந்த பிரான் அடி ஒற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்றன் பதம் ஒற்றி ஊழிமொழி திருவாத உரல் திருத்தாள் பெற்று தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிகளுக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேர் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி அடியார்கள் கூட்டமாக உங்களுடைய பொன்னார்த்தர்களுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு மார்கழி திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒடுக்குத்துசாமியுடைய திருமணத்திலே 30 நாட்கள் ஒரு ஞான வேள்வியாக நடந்தேறுவதற்கு எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளும் மணிவாசக பெருமானுடைய குருவருளும் துணை நிற்க நாம் திருவம்பாவையிலே இன்றைய தினம் 5வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்ற நேற்றைய திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் இந்த காலம் என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது, அதை வீணாக கழித்து விடாதே என்பதாக கருமையாக மணிவாசக பெருமான் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்பதாக நிறுத்திய நிலையிலே இந்த உலக இன்பங்களை மட்டுமே நாடி அதிலேயே உங்களுடைய நேரத்தை செலவழித்து விடாதீர்கள், உண்மையான பொருள் சிவம் சாது சிவம் என்பதாக சொல்லி அந்த சிவமானது முதலிலே நிறுவுகின்றார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்ற பெருமானை சார வேண்டும். தாரும் பொருளுக்கு எவ்வாறு சாருவது என்பதாக சொன்னால் அதை பாசம் பரஞ்சோதிக்கு என்பதாக நின்று சார வேண்டும். அப்படி சார்ந்த பொருளை நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய தன்மைகளை எல்லாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகின்றது, சித்தம் அழகாகின்றது, சித்தம் அழகியார் பாடாரோணம் ஜீவனை என்பதாக சொல்லி இப்படி இந்த பெருமானுடைய புகழையும் பெருமானுடைய திருவடியையுமே எண்ணி செலவழிக்கின்ற நாட்கள் மட்டுமே நாட்களாக கருதப்படுகின்றன, வாழ்நாளாக கருதப்படுகின்றன. அப்படி பெருமானுடைய அந்த திருநாமத்தை எண்ணி எண்ணி வழிபட்டு நிற்கின்ற அந்த பெண்கள் எல்லாம் நாங்கள் இந்த கூட்டத்தை எண்ணி சொல்லுவதற்கு இல்லை, இதிலே நாங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை, நீயே வந்து எண்ணி குறையில் மீண்டும் போய் துயில், மீண்டும் போய் துயில் என்பதாக சொன்னா எண்ணிக்கை குறைஞ்சதுன்னு சொன்னா மற்றவர்கள் வருகின்ற வரையில நீ அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு நீ போய் உறங்கு என்பதாக இந்த பெண்கள் எல்லாம் நாங்கள் எண்ணிக்கை என்கின்ற அந்த நேரத்தை அதிலே செலவிட விருப்பம் இல்லை என்பதாக நிறுத்திய ஒரு தன்மையும் அதிலே மிக அற்புதமாக 2 செய்திகளை மணிவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே அழகாக அமைந்திருக்கக்கூடிய 2 நுட்பமான செய்திகள். ஒன்று, கண்ணுக்கு இனியானை என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கு, அற்புதமான ஒரு வாக்கு மணிவாசக பெருமானுடைய அந்த வாக்கு. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்குதல் கண்ணுக்கு இனியானாக நிற்றல், எது உங்களுடைய பர்பஸ் ஆஃப் அந்த விஷன், இந்த கண்ணினுடைய பயன் உறங்கி காலத்தை வீணாக்குவதா, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்குவதா, அல்லது கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளுருகுவதா, ரெண்டுத்துல எதை நாட வேண்டும் எதை அமைக்க வேண்டும்ங்கிறது மிக அற்புதமாக அந்த ரெண்டையும் கண்ணை வைத்தே சொன்னார். கண்ணுக்கு இனியானை என்பதாக அவர் பெருமானை அமைத்து கண்ணிற்கு முதலிடம் கொடுத்ததற்கான காரணம் இந்த கண்ணால தானே அந்த பெருமானுடைய திருக்காட்சி கிடைத்தது. அந்த பெருமானுடைய திருக்காட்சி அவர் இந்த இரண்டு கண்கள் பார்த்தேன். எப்படி பார்த்தேன்? கண்கள் களி கூற கண்டேன். எப்படி பார்த்தாரா? இந்த கண்ணு மட்டும் இல்லைன்னு சொன்னா பெருமாளுடைய திருக்காட்சி கிடைக்கும். அப்படி இந்த பெருமாளுடைய திருக்காட்சியை காணுவதற்கென்றே கொடுக்கப்பட்ட கண் என்பதாக சொல்லி குழைத்த 9வது திருப்பாடலிலே மிக அற்புதமாக கண்ணுக்கு இனியானுக்குரிய விளக்கத்தை அமைப்பார். குழைத்த 33வது பதியோ 9வது பாடல்,
சட்டோ நினைக்க அந்த திருவடியை பார்த்த உடனே உள்ளத்துல போ
பெருமையா அந்த காட்சி எனக்கு தெரிந்தது. புவனியர் சேவடி திண்டினன் காண்க ரெண்டு திருவடியை நான் பார்த்தேன் என்பதாக பதிவு செய்கிறேன். இரண்ட பகுதி புவனியர் சேவடி திண்டினன் காண்க பார்த்தது சிவபெருமான் தானா இல்ல வேற யாராவதா அப்படின்னு கேட்டுருவான் பின்னாடின்னு. சிவன் என யானும் தேரினன், அது சிவத்தினுடைய திருவடியே நான் பார்த்தது. மாலரியா நான்முகனும் காணாத திருவடியை இங்கே நான் பார்த்தேன், இது சிவன் என யான் தேரினன் அப்படி பதிவு செய்கின்ற நிலை. அந்த கண்ணால் பார்த்த காட்சிகள் மணிவாசக பெருமானுடைய உள்ளத்திலே எப்படி இருந்தது? என்னாது இரவும் பகலும் அவையே என்னும், என்னாது இரவும் பகலும் அதே என்னும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்குதல் இல்லை, என்னாது இரவும் பகலும் அதையே நினையும். அப்படி நின்ற அந்த காட்சிகள்ல பல காட்சிகள்ல ஒரு காட்சி குதிரை வீரராக வந்தபொழுது அவர் பார்த்த காட்சிகள், அதை வந்து அவர் பதிவு செய்யறார் பாருங்க. ஒவ்வொரு பல இடங்கள்ல பதிவு செய்வார். அப்படி குதிரை வீரராக வந்த காட்சியை அவர் பார்த்தத நமக்காக காட்டுறார். இப்படி இருந்தது அந்த காட்சி, இப்படி இருந்தது காட்சின்னு மணிவாசக பெருமான் மட்டும் சொல்லலைன்னா அவர் கிடைத்த அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்? அதை படிக்கின்ற பொழுது மணிவாசக பெருமானுடைய அந்த அனுபவம் எப்படி மிகப்பெரிய அளவிலே அந்த பேரின்பம், பேரா ஒழியா அந்த பேரின்ப நிலை இருந்திருக்கும்னு ஒரு துளி சாம்பிள். கடையில போய் ஸ்வீட் வாங்குறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அதுக்கு அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு பீஸ் அப்படி பிட்டு அப்படி கொடுப்பான். அதை பார்த்து சாப்பிட்டோன்னா சார் இதை ஒரு அரை கிலோ போடுங்கன்னு பார்த்தது எவ்வளவு? இவ்வளவுதான். ஆனா அது அந்த அத்தனோண்டு அரை கிலோ வாங்க வைக்கிற போல இத்தனோண்டு இந்த இன்பம் பேரா இன்பத்தை வரவழைக்கும் என்பதை காட்டும் ஒரு இடம். குதிரை வீரராக அப்படி வந்து நிக்கின்ற பொழுது இவன் தான் மணிவாசக பெருமானை சிறையில் அடைச்சிட்டான். இது மாதிரி குதிரை ஏன் வாங்கிட்டு வரல, காசு கொடுத்தாச்சு ஏன் குதிரை வரல, குதிரை எப்போ வரும், குதிரை எப்போ வரும், குதிரை ஆவணி மூலத்தென்று வரும் போய் சொல்லுன்னு. ரைட்டு, ஆவணி மூலம் குதிரை வர, குதிரை அத்தனையும் வருது. சும்மா அந்த குதிரையினுடைய இலக்கணங்களை எல்லாம் மிக அற்புதமாக சொல்லுகின்றான். இப்படி வருகின்ற குதிரைகள்ல அத்தனை குதிரைக்கும் அத்தனை வீரர்கள், ஒவ்வொரு குதிரையிலையும் ஒவ்வொரு வீரர், ஒவ்வொரு வீரரையும் எடுத்துட்டு வந்துட்டார். எல்லாரையும் என்ன பண்ணாரு, பூதகணங்கள்லாம் கூட்டு மேக்கப் போட வச்சார். எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஒவ்வொரு குதிரை வீரனும் அவ்வளவு அழகு, வருகின்ற அந்த குதிரை அழகு, குதிரையை ஓட்டி வருகின்ற குதிரை வீரர்கள் அழகு, இப்படி ஒரு ஒன்னு பார்த்ததே இல்லையா பாண்டியன் இதுவரையிலும். அவனுடைய வரலாற்றில் இப்படி அவனுடைய அனுபவம் இருந்ததில்லை. வருகின்ற பொழுது அவனையே அறியாம அப்படியே ரெண்டு கையும் மேல சுப்பி வணங்குறான். ஒண்ணுமே அவன் எதுவுமே செய்யலையா, பார்த்தா அந்த காட்சியை பார்க்கின்றப்ப ஏதோ ஒரு காட்சி உள்ளத்துல ஏதோ நடக்குது, தானா போய் கை மேல போகுது. அப்புறமா பெருமான் அப்படியே இறக்கினாரு, இறங்கிட்டான், மறைப்பு கொடுத்தாரு. அப்ப அப்படி வருகின்ற பொழுது மணிவாசக பெருமான் நிக்கிறார், பாண்டியன் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, வீரர்கள் அத்துணை வீரர்கள், அத்தனை குதிரை. இப்ப ஒரு ஒருத்தரையா பாக்குறப்ப எல்லாம் அழகா அழகா இருக்கிறாங்க, எல்லாம் அற்புதமா இருக்கிறாங்க, எல்லாம் அழகா இருக்கிறாங்க. இதுல நம்ம ஆள் யாருன்னு மணிவாசக பெருமான் தேடுறாரு. நம்ம ஆள் யார் யார் பார்த்தா சிவ பூத கணங்கள், அத்தனை வீரர்களும் சிவபூத கணங்களாக அற்புதமாக அற்புதமாக நிற்கின்ற நிலை. இதுல சிவபெருமான் எங்க, அவரு எங்கே இருக்கிறார்னு மணிவாசக பெருமானுடைய கண் நாடுது. சர்வ 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 சர்வன் ஸ்கேன் பண்ற, இங்கே இருக்கிறாரா, அங்க இருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா, அங்க இருக்கிறாரா. இவரு முன்வரிசையில இருக்கிறார், நம்மால் முன்வரிசையில நின்றுகிட்டு அப்படியே அழகா ஒரு பெரிய அங்கி பள்ளி குப்பாயத்தர். அந்த அற்புதமான அந்த காட்சியில அப்படி நின்றுட்டு இருக்கிறார். அப்படி மணிவாசக பெருமான பாக்குறாரு, இவன் நம்மளதான் தேடுறான், நம்மளதான் இவன் தேடுறான் அப்படின்னு. சரி, இவனுக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்கணும்ல, தேடுறது ஒரு ஆள் நம்ம தேடுறாங்கன்னு சொன்னா அங்கிருந்து என்ன பண்ணுவான், கை தட்டி கூப்பிடுவான், இல்லைன்னா விசில் அடிப்பான், ஏதாவது ஒண்ணு அடிச்சு அங்கிருந்து ஆளை அட்டென்ஷன் டைவெர்ட் பண்றதுக்கு அங்கிருந்து கூப்பிட்டணும் இல்லையா. அதுக்காக மணிவாசக அது இறைவன் என்ன பண்ணாரா, அப்படி அழகாக இருந்துட்டு இருந்தார். அப்படி முன்வரிசையில இருக்கின்ற பொழுது எல்லா குதிரைகளுக்கும் முன்னாடி அந்த குதிரைக்கு தீனி போடுறதுக்கு ஒரு பை இருக்கும், அதுக்கு மொக்கணின்னு பேரு. இந்த மொக்கணி என்று சொல்லக்கூடிய இந்த மொக்கணி, இந்த மொக்கணி என்ன செய்யணும் அப்படி அந்த மொக்கணியை முன்னாரிசையில இருந்துட்டு இருந்தார் நம்முடைய மணிய நம்முடைய பெருமான் மணிவாசக பெருமானுக்கு எப்படியாவது சிக்னல் கொடுத்து நான் இங்க இருக்கேன்டா அப்படின்னு காமிக்கணும். உடனே என்ன பண்ணாரா, அந்த மொக்கணியை அப்படி சரி செய்வதை போல, மொக்கணியை அப்படி சரி செய்வதை போல அப்படி ஆட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுத்தாரா. அப்படி கொடுத்த உடனே மணிவாசக பெருமானுக்கு அமைதியா இருக்கிற இடத்துல ஒரு குரல் வந்த உடனே அந்த பக்கம் போச்சு. போன உடனேயே நான் தாண்டா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அங்கே அப்படி 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 நவுத்தி காமிச்சாரா. பார்த்தா முழுக்கடல் மேனியா, மொக்கணிக்கு அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய பண்பு வச்சாரு. இத போல ஒரு காட்சி, இத போல ஒரு காட்சி எங்கேயாவது கிடைக்குமா? எண்ணி 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 கண்ணில் நீர் வரக்கூடிய காட்சி. அது அந்த பாடல நம்ம அந்த வரியை மட்டும் பாடும். 35வது வரி பீர்த்தி
திராகவன்.
திருவம்பாவையினுடைய அந்த ஒரு நுட்பமான நிலை என்பதாக சொல்லி இரண்டாவது கசிந்து உள் நெக்கு நின்று உருகுதல். அந்த உருக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை முனிவாசக பெருமான் உள் நெக்கு நின்று உருக நிற்கின்ற அந்த நிலை புணர்ச்சி 10:27 பதிகம் 8 திருப்பாடலிலே அதை இந்த வகையாக பிரித்துக் கொள்ள வேண்டும். எம் பாவாய் ஓர் ஆராய்ந்து ஏற்றுக்கொள் ஏல் மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே ஊறுபால் தேன்போல் பேசும் வாய்படிதி கடைகிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி போதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் வீடினும் உணராய் உணராய் காண ஏலக்குழலி பரிசு. மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் பாலும் நான்முகனும் காணாத மலையினை மாலரியா நான்முகனும் காணாத மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேசும் தேனூறு வாய் படினி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி போதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் கிடிலும் உணராய் உணராய் காண் ஏலக்குழலி பரிசேலோர் எப்பாவாய் என்பதாக மணிவாசக பெருமான் அருளி செய்த இந்த திருவம்பாவை திருவண்ணாமலை பெருமானை வைத்து அங்கே அருளி செய்தது என்பதற்கு மிக அற்புதமான ஒரு காரணம். இங்கே அண்ணாமலையாரை முதலாக நிறுத்தி பெருமான் அமைப்பார். திருமாலும் நான்முகனும் காணாத மலை எது? அண்ணாமலை. திருவண்ணாமலை பெருமானுடைய அந்த தரிசனம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இங்கே அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய நிலை திருமாலும் நான்முகனும் காணாத மலை. ஞானசம்பந்த பெருமான் ஒரு அருமையான ஒரு நயத்தை சொல்லுவார். திருமாலும் நான்முகனும் இருவரும் திருமால் திருவடியை நோக்கி சென்றதும் நான்முகன் திருமுடியை நோக்கி இருவரும் போனாங்க. அப்படி போன அவர்களுக்கு ஏன் பெருமானுடைய திருவடியும் தரிசனமும் அங்கே திருமுடி தரிசனமும் இருவருக்கும் ஏன் நிகழவில்லை என்பதற்கான ஒரு அற்புதமான நுணுக்கமான ஒரு காரணத்தை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தொடக்க பதிகமாக விளங்குகின்ற தோடுடைய செவியன் என்ற பதிகத்திலே ஒரு அற்புத நுணுக்கத்தை சொல்லுகின்றார். ஒவ்வொரு பதிகத்திலேயும் நான்முகனும் திருமாலும் காண இயலாத திருவடி என்ற அந்த கருத்தினை ஒவ்வொரு பதிகத்திலே எத்தனாவது பாடல சொல்லுவார்? ஒன்பது, எட்டு, ராவணன். எட்டாவது பாடலிலே ராவணன் குறிப்பு, ஒன்பதாவது பாடல்ல திருமாலும் நான்முகனும் காணாத திருவடி. அப்பெல்லாம் அந்த இடத்திலே எல்லாம் திருவண்ணாமலை பெருமானை வணங்கும் அந்த நிலையை நாம எடுத்துக்கொள்ளும். இந்த முதல் பதியத்தில் சொல்லுகின்றார் ஒன்பதாவது பாடலிலே திருமாலும் பிரமனும் காண இயலவில்லை, காரணம் என்ன என்பதாக ஒரு அற்புதத்தை இதில் வைக்கிறார். தான் முதல் செய்து இறை காணிய மாலோடு தன் தாமரையானும் நீ முதல் செய்து ஒழிய நிமிர்ந்தான் எனது உள்ளமும் கவர்கள்வன் தான் முதல் செய்து இறை காணிய மாலொடு தண்டாமரையானும் நீ முதல் செய்து ஒழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் கள்வன் எனது உள்ளம் கவர் கள்வன். அந்த முதல் பாடல்ல சொல்லுகின்றார் தான் முதல் செய்து இறை காணிய மாலொடு யாரு? திருமால். இறை காணிய மால் திருமால். தன் தாமரையானும் பிரமன். மீனுதல் செய்து ஒழிய நிமிந்தான் எனது உள்ளம் கவர் கள்வன். ரெண்டு பேரும் போன உடனே இவரு அப்படியே அந்த சோதி பெருகிச்சார். அந்த சோதியினுடைய பெருக்கம் கீழே போயிட்டே இருக்கு, மேல போயிட்டே இருக்கு, எங்க முடிவா? முடிவே இல்லையே. அப்படி அந்த நிமிந்தான் எனது உள்ளம் கவர் கள்வன். அப்படிப்பட்ட பெருமான் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கள்வனாக நிற்கின்ற அவன் வானுதல் செய் மகளிர் முதலாய வையத்த அவரை துதித்து ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மண் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சிறு வழிபாடு அப்படி செஞ்சா கூட என்ன பண்ணுவாரா, ஐயோ என்ன வழிபாடு செய்கின்றார் என்பதாக சொல்லி அந்த பெண்ணுக்கு அருள் செய்ய வேண்டும். உடனே அங்க வந்து அருள் செய்வார். திருமாலும் நான்முகனும் தேடி 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 அலைகின்ற நிலையில மண்ணுலகத்துல ஒரு பூவும் நீரும் பச்சிலையை கொண்டு அப்படி அப்படி போட்ட உடனே அங்கே பெருமான் தோன்றி அருள் செய்யறாரு. என்னையா இது, ரெண்டு கான்ட்ராடிக்ஷன். அங்க தேடி 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 நிக்கிறா, அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இங்க பூவும் நீரும் போட்டு எளிமையான இயல்பான வழிபாடுதான் செய்யறாங்க, உடனே அங்க வந்து அருள் செய்யறியே. அப்படி ஞானசம்பந்த பெருமான் அமைத்து ஏன் தானுதல் செய் இறை காணிய மாலோடு தண்டாமறையான, இவங்க ரெண்டு பேரும் போனாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்குமே பெருமான் அருள் செய்திருப்பார். ஏன் மல்யத்து பெண்களுக்கு அருள் செய்யும் பெருமான் இவர்களுக்கும் அருள் செய்வதற்கு கருணை உள்ளம் நிச்சயமாக இருந்திருக்கும் பெருமான் திருமாலுக்கும் அந்த பிரம்மனுக்கும். ஆனா அவங்க செய்த ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்றத மட்டும் இதுல சொல்றாரு தேவடன். ஒன் மிஸ்டேக், அது என்ன, இது எப்படிதான் நீ கல்வியில போன செல்வத்துல போன எல்லாத்திலையும் போன ரைட், பெருமான் திருவடியை பாக்கிறதுக்கு கிளம்பிட்டவங்களுக்கு ஏன் அந்த திருவடியை கொடுக்க கூடாது, நீ என்ன ரீசன் வேணா வச்சுக்கப்ப, நோக்கம் என்ன, திருவடியை பாக்கிறது தானே, உன்னுடைய திருவடியை பாக்கிறது தானே, அப்படி இருக்கும் போது காமிச்சு, அதனால உனக்கு என்ன குறை, குறை ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன குறை வந்த போது, எங்களுக்கு தானே குறை இருக்கிறது, அது ஏன் நீ காமிக்கல அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், ஆமாப்பா கருணையே வடிவானவன் தான், இவங்களுக்கும் காமிச்சிருப்பாரு, ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணாங்க, என்னன்னாரு, ரெண்டு பேரும் தனித்தனியா போனானே தவிர அவருடைய மனைவி அழைச்சிட்டு போல, திருமால் கீழே மேல போனாரு, தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய லட்சுமி தேவியை உடனாக சேர்த்துட்டு போயிருந்தார்னா திருமுடி தரிசனம் கிடைச்சிருக்கும். பிரம்மன் கீழே போகின்ற பொழுது தன்னுடைய சரஸ்வதி ஆகிய மனைவியை கலைமகளை அழைத்துக் கொண்டு உள்ளே கீழே போயிருந்தார்னா, கலைமகளை அழைச்சிட்டு போயிருந்தார்னா திருமுடி தரிசனம் கிடைச்சிருக்கும். ரெண்டு பேரும் போனாங்க ஐயா, பெண்ணின் நல்லாளோடு இருக்கின்ற பெருந்தகையை காண வேண்டும் என்று சொன்னால் நீ பெண்ணின் நல்லாளோடு போனால் மட்டும்தான் முடியும் என்பதாக ஞானசம்பந்த பெருமான், இந்த குறை என்பது போக முடியும் ஆனா நிறைவு அடையாது, ஆக பெண்ணின் நல்லாளோடும் போய் சைவத்திலே வழிபட்டால் மட்டும்தான் நிறைவு பெறும் என்பதை காட்டுகின்ற பாடல் இந்த ஒன்பதாவது. இந்த நுணுக்கம் தாங்க சைவம். நீ என்னதான் கோயிலுக்கு வந்து என்னதான் நீ செஞ்சாலும் தனியா நீ போனேன்னு சொன்னா வழிபாடு பூர்த்தி அடைவது இல்லை. நாம சொல்றது இல்ல, ஞானசம்பந்த பெருமான் கொடுக்கும் சைவ நெறி கொள்கை, ஞானசம்பந்த பெருமான் கொடுக்கும் சைவ நெறி கொள்கை அது, அவரே ஒத்துக்கிறார், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஆக இது வந்து சைவ நெறி கொள்கைங்க. எத்தனைதான் நாம எத்தனைதான் முயன்று பெருமானுடைய திருவடியை அடைய முயன்றாலும் பெண்ணின் நல்லாளோடும் அவர்களோடு நாம் அந்த இல்லறம் என்று சொல்லக்கூடிய இல்லறத்தினுடைய அந்த முழுமை அடையவில்லை என்பதாக சொன்னால் பெருமானுடைய தரிசனம் பெருமானுடைய முழுமையான இன்பம் கிடைப்பது இல்லை. ஆக இறைவனுடைய அந்த தரிசனம் வேண்டும் என்பதாக சொன்னால் நீ பெண்ணின் நல்லாளோடும் இருந்து நிற்கின்ற நிலைதான் அந்த திருமுடியின் தரிசனமும் திருவடியின் தரிசனமும். ஆகவே வளரியா நான்முகனும் காணாத மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் தேனூறு வாய். நாம் அறிவோம், நாம் நம்மால் அறிய முடியும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதுல ஒரு அழகான ஒரு குறிப்பு மணிவாசக பெருமான் வைத்தார், நாம் அறிவோம். சரி, நாம் அறிவோம் தான், ஆனா நாம ஒன்றை மறந்து அறிகின்றோம். ஒருவர் இப்ப நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இப்ப கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட நான் இதை கேட்கறேன், இது என்னங்க அப்படின்னு கேட்கறேன், கோபால் சார் இது என்ன சார், இது என்ன தாவி, எப்படி சொன்னீங்க, எப்படி பார்த்து சொன்னீங்க, சரி இல்ல எப்படி சொன்னீங்கன்னா கண்ணால பார்த்து சொன்னீங்க, ரைட்டு முடிஞ்சிச்சு. இது என்ன அப்படின்னு கேட்டா கிளாஸ் எப்படி சொன்னீங்க, கண்ணால பாத்துட்டு. இப்ப கண்ணால பார்த்து நாம ஒரு பொருளை பார்க்கின்றோம். இப்ப லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறோம்னு வச்சுங்க, ஃபுல் லைட் ஆஃப், அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஜன்னல் கிண்ணல் எல்லாத்தையும் மூடிடுறோம், உள்ள ஒரே இருட்டு. கோபால் சார் இருக்கிறார், நீங்க எல்லாம் இருக்கீங்க, நாங்க இப்ப எதையாவது நான் எடுத்து, சார் இது என்ன சார் அப்படின்னா, பொருள் இருக்கு, அவரு கண் இருக்கு, பார்த்து சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லல அவரு, ஏன் சொல்லல, ஒளி இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும், இந்த சாவியை பார்த்த உடனே எப்படி சொல்றீங்கன்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்லிருக்கணும், என் கண்ணால பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு. கண்ணால பார்த்தா சொல்ல முடியும், நடுவுல ஒன்று துணை செய்வத நம்ம மறந்துடுறோம். எது கண்ணால் நான் ஒளி துணை செய்ய பார்த்தேன் அப்படிதான் சொல்லணும், கரெக்டா இல்லையா? கண்ணால பார்த்தேன்னு சொல்றது ஒளி துணை செய்ய நாம பார்க்கின்றேன் என்பதை, எப்படி ஒளி துணை செய்யறத நாம மறக்கிறோமோ அதை போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிகழ்ச்சிகளுக்கும் அத்துணை நிலைகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது இறைவனுடைய திருவருள். அந்த இறைவனுடைய திருவருள் காரணமாகத்தான் நாம் அத்துணை நிலைகளையும் அத்துணை செயலையும் செய்கிறோம். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம் செய்கின்றோம் தான் சொல்றோமே தவிர இறைவன் திருவருள் துணை செய்ய செய்கின்றோம்னு மறந்துடும். எப்படி பொருளை பார்க்கிறப்போ ஒளி துணை செய்ய நான் பார்க்கிறேன் சொல்றதை மறக்கிறோமோ அதே போல திருவருள் துணை செய்ய நாம் பார்க்கின்றோம். ஒன்னு, ரெண்டாவது பொருள்களை காட்டுவதற்கு ஒளி துணை செய்கின்றது. இந்த பொருளை பார்க்கணும், இந்த பொருளை ஒருவரை ஒருவரை பார்க்கணும்னு சொன்னா இந்த ஒளியானது துணை செய்கின்றது. ஒளி இருந்தா நான் இந்த பொருள்களை எல்லாம் பார்க்கின்றேன். ஆனால் இந்த விளக்கு இந்த பொருள்களை காட்டுவதற்கு துணை செய்கின்றது. அந்த விளக்கை நான் பார்க்கணும்னு சொன்னா இந்த பொருள் எனக்கு துணை செய்யுமா? இந்த பொருளை பார்ப்பதற்கு விளக்கு பயன்படுது, இந்த பொருளை பார்ப்பதற்கு எனக்கு விளக்கு பயன்படுது, விளக்கினுடைய ஒளி பயன்படுகின்றது. ஆனால் விளக்கினுடைய ஒளியை பார்ப்பதற்கு எனக்கு இந்த பொருள்கள் பயன்படாது. விளக்கினுடைய ஒளியை பார்ப்பதற்கு எது பயன்படும்? விளக்கினுடைய ஒளியே விளக்கினை பார்ப்பதற்கு பயன்படுவதை போல இறைவனுடைய திருவருள் என்று சொல்லக்கூடிய திருவருளை அனுபவிப்பதற்கு அவனுடைய திருவருள் துணை செய்தால்தான் அவனை நாம் பார்க்க முடியும் என்பதை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்குதல். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை செயல்களுக்கும் நடுவுல ஒரு மறைப்பை வைத்தார், மறைப்பு சக்தி, அதற்கு தோன்றா துணை என்று பெயர். இந்த இறைவனுடைய திருவருள் சக்தியானது திரோதானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அது மறைந்து நின்று நமக்கு செய்கின்ற காரணத்தினால்தான் அதை விட்டுறோம். அப்படி மறைக்கின்ற நிலை இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு பிறவியில இருந்து இன்னொரு பிறவிக்கு இந்த ஆன்மா செல்லுகின்ற பொழுது போன பிறவி அக்கௌண்ட் எல்லாம் இந்த பிறவியில தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? திடீர்னு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது டைரக்டா ஒருத்தர் வந்து கேட்பார், சார் போன பிறவியில என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினீங்களே அதுக்குள்ள மண்டையை போட்டீங்க, திருப்பி கொடுங்கன்னு வந்து நிப்பாரு. பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருப்பீங்க, ஒரு அம்மா வந்து என்னங்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, யார் மாணின்னு, போன ஜென்மத்து பொண்டாட்டினா உங்களுக்கு மறந்துட்டீங்களா, போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் இப்படி எல்லாம் க்யூ கட்டி வருஷம் கட்டி வந்து நின்னுச்சுன்னா என்ன வாழ்க்கை வாழ முடியும்? இந்த பிறவியில இருக்கிறதையே சமாளிக்க முடியல, இதுல வேற போன பிறவி போன பிறவிக்கு முந்தின பிறவி எல்லாம் வந்து நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க, அத கந்தல். இப்படி ஒரு பிறவியில இருக்கக்கூடிய அந்த நிலை அடுத்த பிறவியில வருகின்ற பொழுது நீ இந்த பிறவியில இருக்கிறதெல்லாம் உனக்கு மறைச்சுடுற, நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போகின்ற போது அங்க ஒரு புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குற, நாங்க ஓபன் பண்ண இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மறைச்சிட்ட. அப்படி மறைக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிலை தாங்க இந்த சக்தியை தான் சைவம் சொல்லியது திரோதானம்னு சொல்லியது, மறைப்பு சக்தி. பாத்தீங்கன்னா பெருமான் நடராஜ பெருமான் அழகா அப்படி கம்பீரமா இருப்பார், அம்மா பாத்தீங்கன்னா அப்படி ஓரமா அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏன் அப்படி பாதி மறைச்சு அப்படி மறைத்து வச்சிருப்பாங்க அம்மாவை. அம்மையார் பக்கத்திலே இருக்கின்ற பொழுது அந்த அம்மையாரை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பார்க்கணும். அந்த அம்மையினுடைய சக்தி திரோதானம், மறைப்பு சக்தி என்பதனாலே அம்மை அப்படி அங்கே மறைந்து நின்று அருள் புரிகின்ற தன்மையை காட்டும் ஒரு நிலைதான் நம்முடைய சைவத்தில். அப்படி இந்த திரோதானம் என்று சொல்லக்கூடிய நிலையும் நாம் அறிவோம் என்பதாக சொன்னால் மாலரியா நான்முகனும் காணா இறைவனுடைய திருவருள் சக்தியை வியந்தது என்பதாக இந்த பகுதியானது திருவம்பாவை சக்தியை வியந்தது. சக்தி என்பதாக சொல்லக்கூடிய அந்த பெண்கள் என்று சொல்லக்கூடிய நிலை சைவத்திலே எத்துணை எத்துணை ஆழமான நிலை என்பதை உணர்த்தும் ஒரு பதிகம் நம்முடைய திருவம்பாவை பதிகம். அப்படி நாம் அறிவோம் என்பது நாம் இறைவனுடைய அந்த திருவருள் சக்தியினாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நாம் அறிவோம் என்று நினைக்கின்ற நிலையை உண்மை நானே அறிவேன்னு நினைச்சேன்னா அதுதாண்டா பொய் என்பதை உள்ள பொக்கங்களே பேசும். இப்படி உண்மையும் பொய்யும் எங்கே மாறுபடுகின்றதுன்னா நான் அறிந்திறேன்னு சொன்னா அது பொய், அவன் துணை செய்ய நான் அறிகின்றேன் என்பதே மெய். அப்படி நாம் அறிவே அறிவோம் என்று ஊரு பால் தேன் போல் பேசும் வாய். அது சென்னிப்பத்து ஐந்தாவது பாடல்ல சொல்லுவார். 42வது பதிகம் 5வது பாடல்
Oh.
கண்டு கண்டு அந்த பெண்ணானவள் பேசுகின்ற அந்த வாக்கு ஊறு பால் தேன் போல் பேசும் வாய். பள்ளியினுடைய பேச்சுக்கு முன்னாடி முருகப்பெருமான் வாயூறி நிற்பாராம். ஏதோ ரெண்டு வார்த்தை பேச, உன்னுடைய வாயால் ரெண்டு வார்த்தை பேச, ரெண்டு வார்த்தை பேசேன்னு சொல்லி முருகப்பெருமான் வள்ளியம் பிராட்டியினுடைய அந்த வார்த்தைக்காக தேனூறு கிளவிக்கு வாயூறி நின்றவன் முருகப்பெருமான். தேனூறு கிளவிக்கு வாயூறி நிற்பாராம், ரெண்டா வார்த்தை வருமா வள்ளியம். அப்படி ஊறு பால் தேர்போல் பேசும் வாயாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் வந்து கடைதிறவாய் என்பதாக அவளை அழைத்து, ஞானமே விண்ணே பிறவே அறிவு அறியான், ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான். இந்த உலகம் மண், மண் முதல் விண் வரை சொன்னார் ஐந்து பூதங்களையும் அங்கே எடுத்துக்கொண்டார். பிறவே இந்த ஐந்து பூதங்களாலும் மற்றவைகளாலும் அறிய முடியாத பெருமானாக இருக்கிறான். ஏன்னா அது அத்தனையும் சடையா. மண் என்பதாக சொன்னது சடம், விண் என்பதாக சொன்னது சடம், பிறவே என்பதாக சொல்லி அனைத்து பொருள்களாக இருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் பெருமானை அறிந்து கொள்ளுகின்றதா, அறிவதற்கு முயற்சியை செய்கிறதா இல்லையே. அப்ப நீயும் அது மாதிரியே இருந்துட்டேன்னு சொன்னா நீயும் சடமான்னு கேக்குற. நீயும் நானும் எந்த முயற்சி எடுக்கிறது இல்ல, அவர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்ப அறிவுடைய பொருளுக்கோ அறிவில்லாத பொருளுக்கோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ், என்ன வேறுபாடு? நீயும் சடமா இருக்க போறியான் என்பதாக கேட்பதை போல, ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான். அப்படி இருக்கக்கூடிய அவைகளுக்கும் உனக்கும் என்ன வேறுபாடு? கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோலாட்டும் சீலமும் பாடி, சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான். கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோலாட்டும் சீலமும். மிக அற்புதமாக நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுவார். வள்ளல் பெருமான் திருவாசகத்தை மணிவாசக பெருமானை பற்றி பல நிலைகளிலே எண்ணி எண்ணி அவர் அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தியதுல ஒரு பாடல் மிக அற்புதமான பாடல், வருமொழி செய் மாணிக்க வாசக அப்படின்ற பாடல். அது எல்லாரும் நம்ம பாடணும். வருமொழி செய் மாணிக்க வாசக என்பதாக அந்த மொழி என்பதையினுடைய சிறப்பினை அங்கே சொல்லுவார். அதனுடைய அனுபவம் எப்படி அதை அனுபவிச்சாங்க சார், திருவாசகத்தை எப்படி அனுபவித்தார்கள், யாராவது எப்படி அனுபவிச்சாங்கன்னு சொல்றாங்களா, சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது வள்ளல் பெருமானுடைய வாக்கு தித்திக்கும் வாக்கு. அதுல திருவாசகத்தையே அனுபவிச்சு அனுபவித்து 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 அவர் திரு அருப்பா என்ற மிக அற்புதமான தேனை நமக்கு கொடுத்தார். தேனை பருகி தேனை கொடுத்தது. அப்படி தேன் என்று சொல்லக்கூடிய நிலையில அவர் சொல்றார், வள்ளல் பெருமான் சொல்றார், வருமொழி செய் மாணிக்க வாசகனின் வாசகத்தில் ஒரு மொழியே, உன்னுடைய வாசகம் முழுவதையும் படித்ததன் மூலமாக எனக்கு அதிலே இருந்து எனக்கு ஒரு மொழி கிடைத்தது. அந்த ஒரு மொழி தான் என்ன ஆச்சுனாரு, என்னையும் இவரையும் சேர்த்து வச்சுச்சுப்பா. அந்த ஒரு மொழி கொடுத்தியே உனக்கு நன்றின்னு சொல்லி பெருமான் மணிவாசக பெருமானுடைய திருவடியில விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி சொல்லுகின்றது. இப்படி அந்த ஒரு மொழி என்ன, அந்த ஒரு மொழி எது என்பதாக காட்டும் மிக அற்புதமான ஒரு நிலை அது திருவாசகத்தினுடைய ஒரு மொழி. அதற்கு முன்னதாக கோலம் என்பதாக சொல்லி அதை கோதாட்டும் சீலம். இந்த கோதாட்டும் சீலம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதிலே அதற்கு அயரா அன்பு என்பதாக சைவ சித்தாந்தம் அதை பதிவு செய்யும். அயரா அன்பு, நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதாக சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போகின்ற பொழுது அருந்து அருந்து போகிற அன்பு. எப்படி அன்பு அருந்து அருந்து போயிடும், கொஞ்சம் தூரம் போகும் கயிறு, அதுக்கப்புறம் என்ன ஆகும், டக்குன்னு அருந்து போயிடும். இந்த அருந்து போனதை திருப்பி முடிச்சு போறது எப்பன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில என்னையா செஞ்சது, இது மேல போது கீழே வருது, இப்படி நிக்குது அப்படி நிக்குது அப்படி அப்படி. இங்கே அங்க போனதுக்கு அப்புறம் அதான் இங்க இருந்து அங்க இருந்து இங்க இருந்து கடைசியில அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அருந்ததை எப்ப திருப்பி முடிச்சு போறதுனாரு, அடுத்த நாள் காலையில திருவம்பாவைக்கு எல்லாம் ஒன்னா வரும்போது ஒரு முடிச்ச போட்டுக்குவாங்க. இப்படி அருந்து அந்த அன்பு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் அப்படி போவோம் அருந்துரும், கொஞ்சம் அப்படி போவோம் அருந்துரும், கொஞ்சம் அப்படி போவோம் அருந்துரும், முடிச்சு போட்டு 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 வைக்கணுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஞானிகள் மணிவாசக பெருமானுக்கு அந்த அன்பு எப்படின்னாரு, நடுவுல முடிச்சே கிடையாது, இடையறா அன்பு, இடையிலே அரும் அன்பு நம்முடைய அன்பு, அந்த அன்பு இடையறா அன்பு. அப்ப இடையறா அன்பு என்று சொல்லக்கூடிய இந்த அன்பினையினுடைய தொடக்கம் ஞானம். அன்பு எங்கே தொடங்க வேண்டும் என்பதாக சொன்னால் ஞானம். ஞானம் என்பதாக சொல்லுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் ரொம்ப ஞானம் ஞானன்றாங்களே, என்ன சார் ஞானம், ஞானம் என்பது வேறொன்றுமல்ல, எது உண்மையான பொருள் என்பதை உணர்வது ஞானம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் பருள் ஆனாம் மன அப்பிரம். எது உண்மையான பொருள், எது உண்மையான பொருள், எது உண்மையான பொருள்ன்றது தெரிஞ்சிக்காம சுத்திட்டு இருக்கிற வரையிலும் ஞானம் வரல. இதுதான் காதற்ற ஊசியும் பாரா தட்டுவாடா கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பணத்தை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு பார்ப்பாராம். அதுக்கு என்ன பண்ணுவாரு, பட்டினத்தாரனுடைய வீட்டுக்கு வந்துட்டு அரசாங்கத்துல இவ்வளவு ஷார்டேஜ் இருக்கு, கொஞ்சம் பணம் கொடுங்க, நாங்க அரசாங்கத்துல வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்க ரெவன்யூ வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அரசாங்கத்துக்கே கடன் கொடுக்கற அளவுக்கு பெரிய ஆள் நம்ம பட்டினத்தை அரசன். அப்ப இவரு எத்தனை சொத்து, கோடி கோடியா சொத்து, மல்டி மில்லியனர். இன்னைக்கு எத்தனை பேர் மல்டி மில்லியனரோ அத்தனை பேர் பத்து பேர் வாங்கக்கூடியவர் அந்த காலத்துல பட்டினத்தாரு. ஆனா அவருக்கு தினந்தோறும் மருத வாணரை போய் வழிபட்டு வருகின்ற போது தெரியாதா, இது உண்மையான பொருள் இல்ல, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி தெரியும். ஆனால் தெரிந்த நிலையானது அந்த ஞானத்தை உணர்த்துகின்ற அந்த மொழி காதற்று ஊசியும் பாராது காணும் கடை வழிக்கேனாரு. அத்தனை சொத்தையும் விட்டுட்டு ரோட்ல வந்து நிக்கிறார். அவர் கணக்காக பிள்ளை வந்து கேக்குறாரு, சார் இத்தனை சொத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களே என்ன பண்றதுன்னாரு. தூக்கி எல்லாத்தையும் வெளியில கடைசினார், தூக்கி எல்லாத்தையும் வெளியில கடைசி. நாம என்ன சொல்லியிருப்போம், அத்த பிள்ளைக்கு இவ்வளவு எழுதி வை, மருமகனுக்கு இவ்வளவு எழுதி வை, இதோ அங்க தூரத்துல ஒருத்தர் சொந்த இருக்கு பாரு அவனுக்கு இத்தனை எழுதி வை, இந்த அநாதை இல்லத்துக்கு இவ்வளவு எழுதி வை, இதுக்கு எழுதி வை. ஏன் சொல்லக்கூடாதா சார், ஏன் சார் ரோட்ல தூக்கி போடணும் அத்தனை சொத்தையும், அத்தனை சொத்தையும் ரோட்ல எதுக்கு சார் தூக்கி போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணாருன்னு கேட்டா, பொருள் என்னுடையது இல்லை என்பதாக சொல்லி வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதை இவனுக்கு கொடு அவனுக்கு கொடுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன ரைட் இருக்கு இல்லையா, என்னதுன்னா இல்ல, நான் அடிச்சு நான் வெளியில வந்து நிக்கிறேன், இவ்வளவு பெரிய நிலையில இருந்தவர் இப்படி போயிட்டாரு இப்படி போயிட்டாருன்னு சொல்லி பல பேர் இப்படிதான் நினைப்பான். பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்தார் சார், இப்படி இருந்தார் தெரியுமா. இப்ப பாத்தீங்கன்னா திருவம்பாவை கிளாஸுக்கு எல்லாம் போறாரு, இன்னும் நல்லா தானே இருந்தார் இவரு. எவ்வளவு பெருசா எவ்வளவு நல்லா செஞ்சிட்டு இருந்தாரு, எவ்வளவு நல்லா அங்கேயும் எங்கேயும் ஓடாடிட்டு இருந்தாரு. பார்த்தா கோயிலுக்கு எல்லாம் போறாரு சார் அவரு, இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு இப்படி. அப்ப அவரை பார்த்து இத்தனை மன்னன் பரதாபடுறானா, ஐயோ எவ்வளவு பெருசா இருந்தது இந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு போய். அதுவா உண்மை. போயிட்டு அவரு அந்த புழுதி அடைந்த மண்ணுல கீழே உட்கார்ந்து இருக்கிறார் வட்டினத்தார். வந்து அரசன் நிக்கிறானா, சுவாமி இப்படி பண்ணிட்டீங்களே, ஏன் இப்படி செஞ்சீங்க, என்ன காரணம், நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, என்ன காரணம், இதனால நீங்க என்ன அடைஞ்சீங்க, இத்தனையே விட்டுட்டு வந்தீங்களே, இதனால என்ன உங்களுக்கு பயன் விளைந்தது அப்படின்னாரா. கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த பட்டினத்தார் புழுதியில அப்படியே மேல பார்த்தாரா மன்னன, இதனால என்ன பயன் அடைஞ்சேன் நான் கேக்குறேன், இதனால என்ன பயன் தெரியுமா அடைஞ்ச, நான் உட்கார்ந்து இருக்கிறேன் மன்னன்னு சொல்லிட்டு இருக்க, நீ எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க, நானா உன்னை தேடி வந்த, நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நீ என்ன தேடி வந்து நீ நிக்கிற பாரு, இதுதான் இதனுடைய பயன். என்ன அற்புதமா அற்புதமா. அவர் பட்டினத்தார் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்க ஞானம். அப்படி ஞானம் என்பது தொடக்கம், இதுதான் ஞானம், இதுதான் உண்மையிலேயே ஞானம் வந்ததுன்னு சொன்னா ஒருத்தருக்கு பொருள் எது என்பதை உணரும் நிலை ஞானம். அப்படி ஞானத்தினுடைய அடுத்த நிலை, ஞானத்தினுடைய பயன் எது என்பதாக சொன்னால், ஞானத்தினுடைய பயன் அன்பு பெருக்கம். இரண்டாவது நிலை அன்பு பெருக்கம். ஞானத்தோட நின்றுச்சா, எனக்கு ஞானம் வந்துருச்சு, பொருள் இதுதான் தெரிஞ்சிருச்சு, பெருமான் இதானா, அப்ப பெருமானோடு இணைந்து விட முடியுமானா, இல்லை. பெருமானோடு நான் இணைவதற்கு இந்த ரெண்டையும் இணைப்பதற்கு இன்னொன்றை நான் பெருக்க வேண்டும். நான் இன்னொன்றை பெருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அது எது என்பதாக சொன்னால் அது என்னுடைய அன்பு. இந்த அன்பினை பெருக்கி 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 பெருக்குகின்ற பொழுது என்ன ஆகுனர், நானும் இந்த ஞானத்தால் அன்பும், ஞானத்தின் ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு, இந்த ஞானம் என்பது அன்பை பெருக்குகின்ற பொழுது இந்த அன்பு என்பது அது நிறைநிலையிலே இன்பமாகிய பொருளோடு இதை இணைக்கும். ஞானம் அன்பு பெருக்கம், அன்பு பெருக்கத்தினாலே விளைவது விளைவது இன்பம். அன்பினில் விளைந்த ஆர் அமுது, அன்பினில் விளைந்த ஆர் அமுது. ஒரே ஒரு அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், ஞானம் என்பது வித்து, ஞானம் என்பது வித்து விதை, அன்பு என்பது அதிலே முளைத்து எழுகின்ற மரம். அன்பு என்பது அதிலே முளைத்து எழுகின்ற மரம், இன்பம் என்பது அந்த மரத்திலே இருந்து வருகின்ற பழம். இதுதான் நம்முடைய முழுமையான நிலை. அப்ப வித்து இல்லாம பழம் வருமா, வித்து இல்லாம பழம் வருமா, வராது. அப்ப வித்து என்று சொல்லக்கூடிய ஞானத்தை போட்டு ஞானத்திற்கு நடுவிலே அன்பு என்பதை போட்டு பெருக்க வேண்டும். அந்த பெருக்கம் எப்படி இருக்க வேண்டும், அது ஆறா அன்பாக இருந்து அந்த அன்பு பெருக்கத்தின் விளைவாக அன்பினில் விளைந்த ஆர் அமுதாக விளங்குவது எங்கள் சிவம் என்பதாக சொல்லி ஒரு மொழியே என்னையும் உன்னை என் உடையானையும் இணைத்தது என்றார் வள்ளல் பெருமான். திருவாசகத்தினுடைய ஒரு மொழி எது, திருவாசகத்தினுடைய ஒரு மொழியானது என்னையும் என்னுடைய உடையானையும் சேர்த்தது என்பதாக சொன்ன அந்த வள்ளல் பெருமான் எதை அமைக்கின்றார் என்பதாக சொன்னால், திருவாசகம் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தை முழுமையாக நாம் அன்பு 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 என்பதாக போட்டு 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 எடுத்து கொண்டு வருகின்ற பொழுது அதில் மூன்று முத்தான மொழிகள் வெளிப்படும். அதுதான் ஒரு மொழி, மிக மிக அற்புதமான ஒரு நிலை. திருவாசகத்தினுடைய மொத்த சாரம் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தை மீண்டும் 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 அதை உணர்ந்து அருள்ந்து அதை நினைத்து நினைந்து அருள் செய்த அந்த ஞானிகளுடைய நிலையில இருந்து வெளிப்படுகின்ற பொழுது அதிலே மூன்று முத்தான மொழிகள் வெளிப்படும். அதுதான் திருவாசகத்தின் மொத்த சாரம். நீங்க இப்ப 30 நாட்களாக இருக்கட்டும், திருவாசகத்தை தொடும் பொழுதெல்லாம் அந்த ஒரு மொழி, இந்த ஒரு மொழி நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த ஒரு மொழிதான் துணை செய்யும் என்பதாக அமைத்த அந்த ஒரு மொழி மூன்று முத்தான வாக்குகளை கொண்டது. ஒன்று, வினையேன் அழுதால் உன்னை பெறலாம். இதுதான் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அழுது 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 அடி அடைந்த அன்பன் மாணிக்க வாசம் என்ன பண்ணணும்? பெருமானோடு இணையினார், கத்து கதறு கற்றாவின் மனம் போல கசிந்தூருக வேண்டுவனே. பெருமானுடைய அந்த திருவடியை எண்ணி 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 உள்ளத்திலே பெருகுகின்ற பொழுது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் குங்கணீர் கூசல் தரும். அன்பிற்கு அன்பினுடைய வெளிப்பாடு அதிகமாக 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 என்ன ஆகுனாரு, கரை புரண்ட வெள்ளம் போல கண்ணீர் பெருக்கிட்டு ஓட வேண்டும். உள்ளுக்குள்ள அன்பு பெருக்கம் ஆக ஆக என்ன ஆகும், கண்ணீர் பெருகும். கண்ணீர் பெருகி 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 பெருமானுடைய அந்த திருவடியை எண்ணி உருகுவதுதான் பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு இன்பத்தை அடைவதற்கு ஒரே வழி, அதுதான் ஒரு மொழி. அந்த ஒரு மொழிதான் பிடிச்சுக்கிட்டார் யாரு, வள்ளல் பெருமான். அதை பிடித்துக் கொண்டு என்னையும் என் உடையானையும் சேர்த்தது இந்த ஒரு மொழி. பா திருவாசகத்திலே எது, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பால் நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இப்படி வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், இதுதான் நான் செய்தது. அழுது அழுது பெருமானுடைய திருவடியிலே அதை அடைவதற்குரிய அந்த பயன் எனக்கு கிடைத்தது என்பதாக அந்த செய்தியை கொடுத்த நம்முடைய மணிவாசக பெருமானுக்கு திருவடிக்கு வணக்கம் என்பதாக ஒரு மொழி செய் மாணிக்க வாசக, மறுமொழி செய் மாணிக்க வாசக, வாசகத்தின் ஒரு மொழியே என்னையும் என்னுடைய உடையானையும் இணைத்தது என்பதாகிய மூன்று முத்தான வாக்கு அந்த அழுதால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்பது. அப்படி இந்த அன்பு, அந்த அன்பானது எப்படி பெருகணும்னு சொன்னா, அந்த அன்பு ஒரு நாள் இருந்த அன்பை விட அடுத்த நாள் இருக்கக்கூடிய அந்த அன்பு, ஒரு நிமிடத்திலே இருக்கக்கூடிய அன்பு அடுத்த நிமிடம், ஒரு வினாடியில இருந்த அன்பு அடுத்த வினாடியிலே அந்த அன்பு அதை விட கொஞ்சம் அதிகமா பெருகணும். பெருகும் அன்பு என்பதாக அதை சொல்லுவோம். அந்த அன்பானது கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருகி 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 வருகின்ற அந்த அன்பு. அப்படி அந்த அன்பானது பெருகின்ற பொழுது எப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்ற பொழுது அதனுடைய ஆற்றல் அதனுடைய தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது அது தேங்கி 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 அதனுடைய அளவு அதிகமாக 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 பிரஷர் அதிகமாகும். அப்படி அழுத்தம் எங்கே அதிகமாகும்னா தண்ணீரினுடைய தேக்கம் எங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடியது இருக்கிறதோ அங்கே பிரஷர் வில் பில்டப். அப்படி அந்த தண்ணியானது தேங்கி 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 அதனுடைய ஆற்றல் அதிகரிப்பதை போல அன்பானதை உள்ளத்திலே தேங்கி 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 அழுது 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 அவனுடைய இன்பத்தை பெறுதல் வேண்டும் என்பதை புணர்ச்சி 10:27 பதிகம் 4 திருப்பாடலிலே அந்த அன்பை புள்ளி புணரும் அன்பு என்பதாக சொல்லி, அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா, புள்ளி புணருதல். அந்த அன்பு ஒரு அன்பு என்பதாக சொல்லி பெருமாளுடைய அந்த அன்பினை மேலும் மேலும் பெருக்குகின்ற அன்பாக அது அமைய வேண்டும். எப்படி நம்முடைய நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தாயானவள் நம்மை பேணி பாதுகாத்த அந்த நிலையை எண்ணுகின்ற பொழுது நம்மையே அறியாமல் நம்முடைய கண்ணிலே நீர் வருமோ வரணும். ஒரு 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 மிகப்பெரிய ஒரு நிலையிலே நம்ம நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய இப்ப இல்ல இன்னும் கொஞ்ச காலம் நம்முடைய வயது ஒரு 60-70 ஆகின்ற பொழுது நம்முடைய தாயார் என்ன என்ன எல்லாம் நமக்கு செய்தார் என்பதை நமக்கு நினைவு தொடங்கிய நாள் முதற்கொண்டு நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்மையே அறியாமல் நம் கண்ணிலே இருந்து நீர் வருவதை போல ஒரு பிறவியிலே இந்த தாய் செய்ததை எண்ணுகின்ற பொழுதே இந்த ஆன்மாவிற்கு இப்படி இந்த அன்பு பெருகுகின்றதே. பிறவிகள் தோறும் நமக்கு தாயாக இருந்து நம்மை வளர்த்து வருகின்ற பெருமானை எண்ணுகின்ற பொழுது நம்முடைய அன்பு எவ்வாறு பெருக வேண்டும், அந்த அன்பினை புள்ளி புணரும் அன்பு என்பதாக சொன்னார் மணிவாசக பெருமான் என்பதாக சொல்லி புணர்ச்சி 10:27 பதிகம் 4 பாடலோடு இந்த வகுப்பினை நிறைவு செய்து நாளைய தினம் அந்த ஆறாவது திருப்பாடலை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்பதாக
Amen.